ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநீற்றுப்பதிகம் மந்திரமாவது நீரு. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் நம்ம மந்திரமாவது நீர் பதிகத்தை பார்க்க போறோம். போன முறை சந்திச்சப்போ இந்த பதிகத்தின் பின்னணியாக இருக்கிற சில பெரிய புராண பாடல்களை பார்த்துருந்தோம். அதுல இன்னும் சில பெரிய புராண பாடல்களை பார்த்துட்டு பதிகத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு பெரிய புராண பாடல்கள்ல இல்ல ஆறாவது பாட்டு, அந்த 769 அப்படின்னு அந்த நம்பர் போட்டிருக்கோம். வெந்தொழில் அருகர் தோற்றீர், என்னை விட்டு அகல நீங்கும், வந்தனை உய்ய கொண்ட மறைக்குல வள்ளலாரே, இந்த வெப்படைய நீங்க எனக்கருள் புரிவீர் என்று சிந்தையால் தொழுது சொன்னான் செல்கதி கணியனானான். இது முன்னாடி இதுல பாத்திருந்தோம். பாண்டியனுக்கு ஜுரம் வந்திருந்தது, சம்பந்தர் வந்தார். அப்ப என்னோட ஜுரத்தை யாரு தீக்குறாளோ அவ பக்கம்தான் நான் உண்மை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா, ராஜா உடனே சமணர்கள் நாங்க ரெண்டு பேரும் முதல்ல நாங்க உன்னுடைய இடது பக்கத்தை எங்களோட மந்திரங்களால் தீர்க்கிறோம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இடது பக்கத்துக்கு தண்ணி தெளிச்சு பிலியால தடவி மந்திரங்கள்லாம் சொல்லி அதை பண்ண அது ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் சம்பந்தர் மந்திரமாவது நீர் பதிகத்தை பாட ஆரம்பிச்சு ஒரு பாதி பதிகம் பாடியிருப்பார். பாடிட்டு இந்த வலது பக்கத்துல விபூதியை தடவுறார். அவனுக்கு வலது பக்கம் சரியாக போறது, இடது பக்கம் கொதிக்கிறது. அப்போ அவன் என்னடா அது, என்னோட உடம்புல ஒரு பக்கம் குழு குழுன்றிருக்கு, ஒரு பக்கம் கொதிக்கிறது, ஒரே சமயத்துல உடம்புல இப்படி ஒரு பக்கம் அமுதம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் விஷம் இருக்கிற மாதிரி இருக்கு, இது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறான். அப்புறம் சம்பந்தரை பார்த்து இது மாதிரி எனக்கு குணப்படுத்துக்கோன்னு சொல்ல வரான். அதுல முதல்ல அந்த சமணர்களை பார்த்து சொல்றான், இது மாதிரி நீங்க தோத்து போயிட்டு என்னை விட்டு தள்ளி போயிடுங்கோ அப்படின்னு சொல்றான். அதான் இந்த பாட்டு. அப்புறம் சம்பந்தரை பார்த்து எனக்கு இந்த இடது பக்கத்துலயும் ஜுரத்தை போக்குங்கன்னு கேட்டுக்கிறான். அதான் இந்த பாட்டுடைய கருத்து. வெந்தொழில் அருகர் தோற்றீர், வெந்தொழில் அருகர், தொழில்னா செயல், வெந்தொழில்னாக்க கொடுஞ்செயல். இந்த கொடுஞ்செயல் செய்யக்கூடிய அருகர்களே சமணர்களே, தோற்றீர், நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள், என்னை விட்டு அகல நீங்கும், என்ன எங்கிட்டேந்து தள்ளி போங்கோ, அகல நீங்கும், நீங்கும்னா நீங்கி போங்கோ, தள்ளி போங்கோ, செல்லுங்கள். அகல அப்படின்னாக்க தள்ளி, அகலுதல் நீங்குதல், அகல நீங்கும்னாக்க அகன்று போங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னை விட்டு தள்ளி போங்கோ. வந்து என்னை உய்ய கொண்ட மறைக்குல வள்ளலாரே, இது திருஞான சம்பந்தர பார்த்து அந்த பாண்டிய மன்னன் சொல்ற வார்த்தை. இங்க என்னுடைய அரண்மனைக்கு வந்து என்னை தேடி வந்து என்னுடைய ஜுரம் போகும்படியாக நான் உய்யும்படியாக என்னை எனக்கு அருள் புரிந்த மறைக்குல வள்ளலாரே. மறைக்குலம்னாக்க மறைனா வேதம், மறைக்குலம்னா அந்தனர் குலம், வள்ளல்ங்கிறவர் நமக்கு தெரியும், வள்ளல்னாக்க வாரி வாரி கொடுக்கிறவர், பிரதிபலன் காராம பிரதிபலன் பாராம கொடுக்கணும், அது தானம். அதுல அள்ளி அள்ளி கொடுக்கறது வள்ளல். அதனால மறைக்குல வள்ளலாரே அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் திருஞான சம்பந்தர பார்த்து சொல்றார். இந்த திருக்காழிலிருந்து என்னை தேடி மதுரைக்கு வந்து எனக்கு அருள் புரிந்த அந்தனர் குல திலகமே, அருளை வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னு சம்பந்தர பார்த்து சொல்லி, இந்த வெப்பு அடைய நீங்க எனக்கு அருள் புரிவீர் அப்படின்னு கேக்குறான். இந்த வெப்புனா இப்ப எனக்கு வந்திருக்கிற இந்த ஜுரமானது அடைய நீங்க, நீங்க என்ன போறது, அடைய நீங்கனாக்க முற்றிலும் நீங்க, ஏன்னா அந்த ராஜாவுக்கு வலது பக்கம் ஜுரம் போயாச்சு இப்போ, ஆனா இடது பக்கம் இருக்கு, அதனால ஜுரம் பாதி போயிருக்கு உடம்புல, இன்னொரு பாதியில இருக்கு. அடைய நீங்க, அடையனாக்க போய் சேர்றதுன்னு அர்த்தம், பொதுவா அங்கு சென்று அடைந்தார் அப்படின்னு. அடைய நீங்கன்னா முழுக்க நீங்க, சுத்தமா நீங்கிறதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல பொருள். இந்த வெப்பு அடைய நீங்க எனக்கு அருள் புரிவி, எனக்கு அருள் புரியுங்கோ என்று சிந்தையால் தொழுது சொன்னான் செல்கதிக்கு அணியனானான். இந்த சிந்தையால் தொழுது சொன்னான்னா அவன் கையால தொழ முடியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா உடம்புல ஒரு பக்கம் தானே ஜுரம் போயிருக்கு, இடது பக்கம் மகா ஜுரத்துல இருக்குது, அதனால அவனுக்கு இடது பக்கம் கையை அசைச்சிருக்க முடியாது. அதனால அவன் சொன்னான், ஆனா அவன் கை கூப்பி சொல்லலை அப்படின்னு நம்ம இது பொருள்னு எனக்கு தோன்றுறது. சிந்தையால் தொழுது சொன்னான், என்ன கையால தொழுது சொன்னான்னு சொல்றலாமே, சிந்தையால் தொழுது சொன்னான்றதுனால அவன் சொன்னா அவன் மனசுல அவரை மனசால அவரை வழிபட்டான். அப்படி வழிபட்டு சொன்னா செல்கதிக்கு அணியன் ஆனான். செல்கதி அப்படின்னாக்க நற்கதி, நல்ல கதி, நம்ம சென்றடைகிற கதி அப்படிங்கிறது செல்கதி, அது உய்வு முக்தி அப்படின்னுலாம் சொல்றோமே, அதுக்கு தமிழ்ல செல்கதி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. செல்கதிக்கு அணியன் ஆனான். அணியன் அப்படின்னா அணிமைனாக்க கிட்டக்க போறது, அண்மை அப்படிங்கிறோமே, அதான் அணியன் அப்படின்னா கிட்டக்க போறது, நெருங்குற நெருங்கியவன் ஆனான். செல்கதிக்கு அணியன் ஆனான்னாக்க அவன் முக்தி அடைவதற்கு கிட்டக்க போனான் அப்படின்னு, அதான் அவன் நல்ல கதி அடையறதுக்கு நெருங்கினான் அப்படின்னு அர்த்தம். அதனால சொல்ல வர்றது எளிமையான கருத்து, சமணர்களே நீங்க தோத்து போயிட்டீர்கள், என்னை விட்டு தள்ளி போங்கோ. இங்க வந்து எனக்கு அருள் புரிய வந்த வள்ளலே, திருஞான சம்பந்தரே, இந்த ஜுரம் எனக்கு முழுக்க போற மாதிரி அருள் புரியுங்கோ அப்படின்னு அவன் வேண்டிக் கொண்டான். இது அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம். திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீர் காட்டி பெருமறை துதிக்கும் ஆற்றால் பிள்ளையார் போற்றி பின்னும் ஒருமுறை தடவ அங்கன் ஒழிந்துவ பகன்று பாகம் மறுபத்தி பிணியும் நீங்கி எழுதியும் முழுது முய்ந்தான். அப்ப திருஞான சம்பந்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்றது இந்த பாட்டு. அவர் அவனுக்கு அருள் புரியிற இன்முகத்தோட கையில விபதி எடுத்து பதிகத்தை இன்னும் பாடி அவனுடைய இடது பக்கத்துல தடவினார், அவனுக்கு ஜுரம் பெடுத்து. அதான் இந்த பாட்டுடைய சுருக்கமான கருத்து. திருமுகம் கருணை காட்ட சம்பந்தருடைய முகத்துல அருள் தெரிஞ்சுது. இல்லை நம்ம பார்க்குற பார்வையிலேயே நமக்கு தெரியும், கோபத்தோட பார்க்கறது எப்படி, அன்போட பார்க்கறது எப்படி, கருணையோட பார்க்கறது எப்படி, காதலோட பார்க்கறது எப்படின்னு பல விதமானது நம்ம முகத்தில் தெரியும் பாவங்கள்லாம் இல்லையா. உள்ளத்தில் இருக்கிறது முகம் காட்டும். திருமுகம் கருணை காட்ட அவர் அப்படி அருளோட அவனை பார்த்து திருக்கையால் நீர் காட்டி அந்த கை திருக்கையில் அவரோட திருக்கையில் விபதி எடுத்து பெருமறை துதிக்கும் ஆற்றால் பிள்ளையார் போற்றி, அப்புறம் அந்த விபதி எடுத்து பெருமறை துதிக்கும் மாற்றால பெருமறைனா வேதங்கள், அந்த வேத கருத்துக்கள் எல்லாம் சொல்லுகின்ற, வேதங்களை புகழ்கின்ற, வேத கருத்துக்களை சொல்கின்ற பாடல்களை பாடி பிள்ளையார் போற்றி. பிள்ளையாருங்கிறது இங்க திருஞான சம்பந்தர். இதை முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பெரிய புராணத்துல பிள்ளையார் அப்படின்னு வந்தாக்க அது இடத்தை பொறுத்து திருஞான சம்பந்தரை குறிக்கும், இல்லைனாக்க சண்டேஸ்வராயனாரை குறிக்கும், அந்த கதைகள்ல வர்ற நிகழ்ச்சிகளை பொறுத்து. அதனால பிள்ளையார்னு வந்தா பெரும்பாலும் திருஞான சம்பந்தர் தான். அந்த திருஞான சம்பந்தர் புராணத்துல பிள்ளையார்னு வர இடம்லாம் திருஞான சம்பந்தர் தான். அப்படி திருஞான சம்பந்தர் போற்றி பதிகத்தை பாடுறார், பதிகம் பாடி பின்னும் ஒரு முறை தடவ, பின்னும்னா இன்னொரு தரம், மேலும்னு அர்த்தம், இன்னொரு தரம், முதலே ஒரு தரம் தடவினார் வலது பக்கத்துல, இப்ப இன்னொரு தரம் தடவர், பின்னும் ஒரு முறை தடவ, அது இன்னொரு தரம் தடவினார் எங்க, இப்ப இடது பக்கத்துல தடவினாருங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும். பின்னும் ஒரு முறை தடவ அங்கன் ஒழிந்து வெப்பு அகன்று, அங்க இருக்கிற அந்த இடம் உடம்பு முழுக்க அந்த ஜுரமானது அகன்று அதில் நீங்கி போய் பாகம் மறுவு தீ பிணியும் நீங்கி, அந்த ஜுரம் போச்சு, ஜுரத்தோட மற்ற உடம்பு வலி நடுக்கம் பல விஷயங்கள் இருக்குமே ஜுரம் வந்தாக்க, அப்படி அந்த மறுவு தீ பிணியும் நீங்கி, அவனை மறுவியே தீயை பிணியும் நீங்கி வழுதியும் முழுதும் உய்ந்தான். வழுதி அப்படிங்கிறது பாண்டியனுக்கு உள்ள பல பெயர்களில் ஒன்று, பாண்டியன், தென்னன், வழுதி, இப்படியே மாறன் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதில் வழுதிங்கிறது ஒரு பேர், பாண்டிய ராஜாவை குறிக்கிற ஒரு சொல்லுது. வழுதியும் அந்த பாண்டியனும் முழுதும் உய்ந்தான் அப்படின்னா பூரண குணமடைந்தான். அதனால நம்ம இந்த பதிகத்தை பார்க்குறப்ப பார்ப்போம், இந்த மந்திரமாவது நீர் பதிகத்தில் ஒரு முதல் பாதியில் வர்ற பாடல்கள்லாம் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு இருக்கும், பின்னாடி வர்ற பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலவாயான் திருநீரே அப்படின்னு தான் இருக்கும், ஒரு மாற்றம் தெரியும். இதனால நம்ம என்ன ஊகிக்கலாம் அப்படின்னாக்க, அந்த திரு ஆலவாயான் திருநீரே அப்படிங்கிற பகுதி வரைக்கும் அவர் முதல்ல பாடி வலது பகுதியில் தடவி இருப்பார், அதுக்கு அப்புறம் வர்ற பாடல்கள்லாம் அந்த ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சமணர்களோட பேசி அவரோட அந்த ராஜாவுடைய வேண்டுகோள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் தடவி இருப்பார். அதனால தான் அது ரெண்டு பகுதியா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஊகம். அடுத்த பாட்டு பார்ப்போம். கொற்றவன் தேவி யாரும் குலச்சிறை யாரும் தீங்கு செற்றவர் செய்ய பாத தாமரை சென்னி சேர்த்து பெற்றனும் பெருமை இன்று பிறந்தனும் பிறவா மேன்மை உற்றனன் மன்னன் என்றே உளங்களை துவகை மிக்கார். இதுல அந்த அப்படி இந்த ராஜாவுக்கு ஜுரம் போச்சு, அந்த ஜுரம் போனதும் என்ன ஆயிருப்பான் இல்லையா, நம்ம ஒரு இப்போ ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஜுரத்துல படுத்து கிடக்கான், கை கால் அசைக்க முடியல, சாக போற மாதிரி இருக்காம. இப்ப திடீர்னு அந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அந்த பதிகம்பாடி விபூதி தடவி அந்த ஜுரம் எல்லாம் உடனே போயிடுத்து. அப்படி ஒரு புத்துணர்ச்சியோட குதிச்சிருப்பான். ஆஹா ஆஹான்னு அப்படி கையை பார்த்து காலை பார்த்து உடம்பு தொட்டு பார்த்து நமக்கு எப்படி ஒரு இது வரும், சந்தோஷம், பூரண குணம் அடைஞ்சாக்க. அப்படி அவனுடைய ரியாக்ஷனை பார்த்து அந்த மகாராணிக்கும் மந்திரிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. அவ ரெண்டு பேரும் திருஞான சம்பந்தர் காலில் விழுந்து அவரை வணங்குறா, ஆஹா எங்களை காப்பாத்தினாள் அப்படின்னு. அதான் இந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். கொற்றவன் தேவி யாரும், கொற்றவன் அப்படின்னாக்க ராஜா, அரசன் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கொற்றவன். கொற்றவன் தேவினா அவனுடைய பட்ட மகிழ்ச்சி. கொற்றவன் தேவி யாரும்னா அந்த ராஜாவுக்கு பட்ட மகிழ்ச்சியான மங்கையர்கரசி யாரும். குலச்சிறையாரும், குலச்சிறை அவருடைய ராஜா மந்திரி, அது நமக்கு தெரியும். அவர் ரெண்டு பேரும் தானே போய் சம்பந்தர் கூட்டு வந்திருக்கா. அந்த மங்கையர்கரசி யாரும் மந்திரி குலச்சிறையாரும் என்ன பண்ணினா அப்படின்னு சொல்றார். தீங்கு செற்றவர் செய்ய பாதத்தாமரை சென்னி சேர்த்து. தீங்கு செற்றவர் அப்படின்னா தீங்குனா தீமை, செற்றவர் அப்படின்னாக்க அழித்தவர்னு அர்த்தம். இந்த தீமையே அழித்தவர். இந்த ரெண்டு விதமான தீமை இருக்குங்க. ஒன்று ராஜாவுக்கு ஜுரம் இருக்கு, அந்த ஜுரத்தை போக்கினர், அது ஒரு பக்கம். இந்த சமணர்கள் தீயவர்கள் அவர்கள் செய்த தீமையெல்லாம் இருக்கு, அப்படிப்பட்ட அந்த சமணர்களால் ஏற்படுகிற அந்த தீங்கையும் அழித்தார். இப்ப சமணர்களை தள்ளி போங்கன்னு சொல்லிட்டானே ராஜா, சமணர்களை நீங்க தோற்று விட்டீர்கள், என்னை விட்டு விலகி போங்கள், தூர போயிடுங்க, தள்ளி போயிடுங்க, இனிமே இங்க இருக்காதிங்கோ அப்படின்னு அந்த ராஜா சொல்லிட்டான். அதனால இனிமே நமக்கு விடிவு காலம் வந்துடுத்து, பாண்டிய நாடு உய்யும் அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் வந்துடுத்து. அதனால தீங்கு செற்றவர், இந்த சமணர்களாகிய தீயவர்களை வென்றவர் திருஞான சம்பந்தர். அவருடைய செய்ய பாதத்தாமரை, பாதத்தாமரை நமக்கு தெரியும், பாதமாகிய தாமரை, அது போயிட்ரியில் அப்படி வரும். அந்த திருவடி வந்து தாம் மலர் போன்ற திருவடி அப்படின்னாக்க தாமரை போன்ற திரு பாதம் அப்படின்னு சொல்றது ஒரு வகை, பாதமாகிய தாமரைன்னு சொல்றது இன்னொரு வகை தமிழ் செய்யுளில். அதனால இங்க பாத தாமரை, அது சமஸ்கிருதத்தில் அப்படிதான் சொல்லுவா, பாத கமலம் அப்படின்னு தான் சொல்லுவா. அப்படி பாத தாமரை, அது எப்படிப்பட்ட பாத தாமரை, அது வந்து செந்தாமரை போல இருக்கு. செய்ய, இந்த இடத்துல செய்ய அப்படின்னாக்க சிவந்த அப்படின்னா அந்த நிறத்தை குறிக்கிற விஷயம். செய்யனா டு டூ அப்படிங்கிறது வேற இடங்கள்ல வரும், ஆனா செய்ய அப்படிங்கிறது ரெட்டிஷ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பல இடங்கள்ல வரும், தேவாரம் திருவாசகத்துல பெரிய புராணத்துல எல்லாம். அதனால இந்த இடத்துல செய்ய பாத தாமரை அப்படின்னாக்க சிவந்த தாமரை மலர் போன்ற திருவடிகள், அது சம்பந்தருடைய திருவடிகள். அந்த செய்ய பாத தாமரை சென்னி சேர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம், சென்னின தலை. அவருடைய பாத தாமரையை, அவருடைய திருவடியை தங்களுடைய தலையில சேர்த்து கொண்டார்கள்னா என்ன அர்த்தம், திருஞான சம்பந்தர் அங்க பீடத்துல உட்கார்ந்துருப்பார், இல்ல ராஜா பக்கத்துல நின்னு இருப்பார் இல்லையா, விபூதி தடவிட்டு ராஜா பக்கத்துல நின்னு இருப்பார் அவர். அப்படி அவர் அவருடைய நின்று இருக்கிற சம்பந்தர் காலில் குலச்சிரியாரும் மங்கையர்கரசியாரும் அவரோட திருவடியில வணங்கி அவரோட பாதத்துல தங்களுடைய தலையை வைக்கிறா. அதான் பாத தாமரை சென்னி சேர்த்து அவருடைய திருவடியில தங்களுடைய தலையை படுமாறு வணங்கி, பெற்றனம் பெருமை இன்று பிறந்தனம். பெற்றனம் அப்படின்னா பெற்றோம் அப்படின்னு அர்த்தம், பெற்றனம் அப்படின்னா பெற்றோம், இந்த இடத்துல பெருமை பெற்றோம், நமக்கு நல்ல கதி வந்துடுத்து, நமக்கு பெருமை வந்து அடைந்து விட்டது. ஏன்னா திருஞான சம்பந்தருடைய அருள் கிடைச்சிடுத்து நமக்கு, அதனால நம்ம தன்யனானோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த பழைய புராண படங்கள்லாம் பார்த்தாக்க தன்யனானேன் சுவாமி அப்படிம்ப, அது மாதிரி இவர்கள் பெருமை பெற்றனும் அப்படின்னு அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்றார். பெற்றனும் பெருமை இன்று பிறந்தனம், இன்னைக்கு நாங்கள் பிறந்து விட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி அவள் பிறக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா நமக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம், இன்று பிறந்தனம்னாக்க இன்னைக்கு தான் நாங்கள் பிறந்த பயனை அடைந்தோம் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த மற்று பற்று எனக்கு இன்றி அப்படின்னு சுந்தரரோட தேவாரம் நமச்சிவாய பதிகம் பார்த்துருக்கோம், பாண்டி கொடுமுடி பதிகம், அவர் சுந்தர பதிகங்கள் பார்த்துருந்தப்போ அதை பார்த்தோம். அதில் முதல் பாட்டில் சொல்வார் அவர், மற்று பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் அப்படின்னு சொல்வார் இல்லையா, பிறவா வரம் பெற்றேன் அப்படின்னு. பெற்றலும் பிறந்தேன், உன்னுடைய அருளை பெற்றதும் நான் பிறவி பயனை அடைந்தேன் அப்படிங்கிறது அர்த்தம். அது மாதிரி திருநாவுக்கரசர் பல பதியங்களில் சொல்றார், பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிம்பர். அப்படின்னா அதெல்லாம் வீணா போன நாட்கள் அப்படின்னு. அதனால இந்த பெற்றனம் பெருமை இன்று பிறந்தனம் அப்படின்னா சம்பந்த திருஞான சம்பந்தருடைய அருள்னால இன்னைக்கு நாங்கள் பிறவி பயனை அடைந்தோம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இன்று அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் கொண்டு போய் சேர்த்து பொருள் காணலாம். பெற்றனம் பெருமை இன்று அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஆகுதுன்னு அர்த்தம் பார்க்கலாம். இன்று பிறந்தனம் அப்படின்னு இன்னைக்கு பிறவி பயனை அடைந்தோம் அப்படின்னு அந்த இன்றுங்கிற வார்த்தையை ரெண்டு பக்கமும் சேர்த்து பொருள் கொள்ளலாம் தனித்தனியா. பிறவா மேன்மை உற்றனன் மன்னன். இந்த மன்னன்ங்கிறது இங்க பாண்டிய ராஜா. பிறவா மேன்மை உற்றனன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிறவி பிணி நீங்கியது, இனிமே அவனுக்கு அவனுடைய வினைகள்லாம் தீந்து போயாச்சு, இனிமே அவனுக்கு பிறவி கிடையாது, அவனுக்கு முக்தி வந்துடுத்து. அப்படிப்பட்ட பிறவா நிலையை அடைந்தான் இந்த ராஜா அப்படின்னு என்றே உளங்கழித்து உவகை மிக்கார். அவர் ரெண்டு பேரும் மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே முகமலர்ந்து கூத்தாடினார்கள் அவர் ரெண்டு பேரும். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிறவா மேன்மை உற்றனன் மன்னன் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் நம்ம மனசுல. அந்த பிறவா மேன்மை ஏன் அந்த ராஜாவுக்கு வந்ததுனாக்க, திருஞான சம்பந்தர் கையில விபூதி எடுத்து சுவாமியை வேண்டிட்டு அந்த ராஜா மேல தடவறான். நமக்கு தீட்சைன்னு உண்டு இல்லையா, நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இது மாதிரி நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, திருவடி தீட்சை அப்படின்லாம் தீட்சையில் உண்டு. இந்த ஆச்சாரியர் நமக்கு அருள் புரியிற வகைகள் அதெல்லாம். இங்க திருஞான சம்பந்தர் கையால விபூதி பூச பெறுகிறான் பாண்டிய மன்னன். அதனால அவருடைய பார்வை, அவருடைய பக்கத்துல இருந்து அவன் அந்த ராஜா உடம்பு முழுக்க அவர் தடவறாரு இல்லையா. திருஞான சம்பந்தரால உடம்புல விபூதி பூசப்படுறது எவ்வளவு பெரிய பெருமை. அப்படி திருஞான சம்பந்தர் அப்படி திருஞான சம்பந்தருடைய கடாட்சம் பெற்றதுனால அவனுடைய வினைகள்லாம் தீந்து போச்சு அப்பவே. அதனால அவனுக்கு பிறவாத நிலை வந்து அடைஞ்சது அருள் பெற்றதுனால. அதுதான் அந்த சொன்னேன்னு இந்த திருப்பாண்டி கொடுமுடியில் நமச்சிவாய பதிவில் அதே தான் சொல்வார். மற்ற பற்ற எனக்கின்ற திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவா வரம் பெற்றேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அந்த அருள் பெற்றதும் நம்மளுடைய வினைகள்லாம் தீந்து போடும், இனிமேல் பிறவாமை வந்து சேர்ந்துடும் அதனால அப்படின்னு பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல. பிறவா மேன்மை உற்றனன் மன்னன் அப்படிங்கிற இடத்துல. இப்ப அடுத்த பாட்டு, மீனவன் தன்மேல் உள்ள வெப்பலாம் உடனே மாற, ஆன பேர் இன்பம் எய்தி உச்சிமேல் அங்கை கூப்பி, மானமொன்றில்லார் முன்பு வன்பிணி நீக்க வந்த ஞானசம் பந்தர் பாதம் நன்னிதான் உய்ந்தேன் என்றான். அப்படி அந்த திருஞான சம்பந்தர் ராஜா மேல விபூதி பூசி ராஜாவுக்கு ஜரம் குணமானது தெரிஞ்சதும் அவரை முதல்ல விழுந்து வழிபட்டு சந்தோஷப்பட்டது யாருன்னா மங்கையர்கரசியாரும் குலச்சரியாரும். இந்த ராஜா அதுக்கப்புறம் தான் வந்து சொல்றான். ஏன்னா ராஜா படுக்கையில் இருக்கான், அவன் படுக்கை விட்டு கீழே இறங்கி அவர் சம்பந்தருக்கு நமஸ்காரம் பண்ணமே. அதனால அவன் இப்ப சொல்றான் ராஜாவோட ஸ்டேட்மெண்ட் இது. மீனவன் தன்மேல் உள்ள வெப்பு எல்லாம் உடனே மாற, அந்த மீனவன்கிறது பாண்டியன் அர்த்தம் சொல்லிருக்கேன் இல்லையா. இந்த பாண்டியன் சொல்றதுக்கு ஒரு 7-8 வார்த்தைகள் இருக்கு, அதில் வெவ்வேறு பாடல்களில் வெவ்வேறு வார்த்தைகள் உபயோகிப்பேன். அது நமக்கு வெரைட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாட்டில் எதுகை மோனைக்காகவும் வெவ்வேறு வார்த்தைகள் உபயோகிப்பா. அப்படிலாம் முன்னாடி பாட்டில் கொற்றவன் அப்படின்னார், அதுக்கு முன்னாடி பாட்டில் வழுதி அப்படின்னார், இங்கே மீனவன் அப்படிங்கிறார். மீனவன் தன்மேல் உள்ள வெப்பெல்லாம் உடனே மாற, அந்த பாண்டிய ராஜாவுக்கு மேலே இருந்த உடம்பில் இருந்த ஜுரமெல்லாம் உடனே மாற, மாறன்னா நீங்க இல்லாமல் போக. ஆன பேர் இன்பம் எய்தி, ஆன பேர் பேரின்பம்னா ரொம்ப இன்பத்திலேயே பெரிய இன்பம் பேரின்பம். ஆன பேரின்பம்னாக்க சிறந்த பேரின்பம் எய்தின்னு அர்த்தம். நிறைய மகா அற்புதமான பேரின்பம் எய்தி அடைந்து ரொம்ப இன்பம் அடைந்து உச்சி மேல் அங்கை கூப்பி, அவன் தலைக்கு மேல தன்னுடைய கைகளை கூப்பினான். நம்ம வழிபடுறப்போ தலைக்கு மேல கையை கூப்பி வணங்கணும். இது நமக்கு தெரியும், ஆனால் பலரும் பண்றதுக்கு தயங்குற விஷயம் அது. கோவிலுக்கு போனாக்க சுவாமியெல்லாம் பார்த்தாக்க கைகூப்பி வணங்கணும், தலைக்கு மேலே கைகூப்பி வணங்கணும். நெஞ்சுக்கு நேரம் கைகூப்பி வணங்குறது பொதுவாக மற்ற மக்களெல்லாம் பார்க்குறப்ப, நம்ம உங்களையோ நான் மற்றவர்கள்லாம் பார்க்குறப்போ வணங்குறோமே, அதுக்கு நெஞ்சுக்கு நேரம் கைகூப்பி வணங்குறது சாதாரணமாக. இறைவன் மாதிரி வணங்குறப்போ மகான்களை பார்க்குறப்ப தலைக்கு மேலே கைகூப்பி வணங்குறது. அதுதான் இங்கே செய்யறான் அந்த ராஜா. உச்சிமேல் அங்கை கூப்பி, தலைக்கு மேலே தன்னோட கையை தூக்கி கூப்பி வணங்கி மானம் ஒன்று இல்லார் முன்பு வன்பிணி நீக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம் நன்னி நான் உய்ந்தேன் அப்படின்னா. மானம் ஒன்று இல்லார், இது சமணர்களை குறிக்கிற வார்த்தை. மானம் ஒன்று இல்லாருனாக்க கொஞ்சம் கூட மானம் இல்லாதவர்கள் அப்படின்னு பொருள். இது ரெண்டு விதமா பொருள் வரலாம். ஒன்று, அவர்கள் தீய செயல்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள் இல்லையா, பயிற்சியல்கள் செய்யறதுக்கு தயங்காதவர்கள், அதனால அவர்களுக்கு மானம் கிடையாது, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவர்கள் ஆடை இல்லாமல் தெரிவார்கள் அவர்களுடைய கொள்கைப்படி, அதனால அப்படி வெக்கம் இல்லாமல் நிர்வாணமாக தெரிகிறவர்கள் அப்படின்னு சொல்றது இன்னொரு அர்த்தம். அது மானம் ஒன்று இல்லார் முன்பு, அப்படிப்பட்ட அந்த சமணர்களுக்கு முன்னாடி வன் பிணி நீக்க வந்த பிணினாக்க வியாதி, ரெண்டு அர்த்தம் இருக்கு பிணி அப்படின்னாக்க. பிணி அப்படிங்கிறது பாண்ட் அப்படின்னு அர்த்தம், கட்டுறது இருக்கு இல்லையா, கட்டுறதுக்கு பேர் பிணித்தல். அதனால நம்மளுடைய வினைக்கட்டுக்கும் பந்தம் அப்படிங்கிறமே, அதுக்கு அந்த வினைக்கட்டுக்கும் பிறவி பிணி அப்படின்பா, அப்படிப்பட்ட பிறவி பிணி அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இவனுக்கு வந்த ஜுரம் அதுவும் பிணி தான். இந்த ஜுரம் அதுவும் ஒரு கொடிய ஜுரம், அந்த வன் பிணினாக்க கொடிய பிணி. அது இந்த அவனுக்கு வந்த ஜுரத்தையும் சொல்லலாம், அவனுடைய பிறவி பிணி அதையும் சொல்லலாம். ஏன்னா முன்னாடி பாட்டில் சொல்றாரு இல்லையா, பிறவா மேன்மை உற்றனன் மன்னன் அப்படின்னு. அதன்படி அவனுடைய திருஞான சம்பருடைய அருள்னால அவனுடைய வினைகள்லாம் நீங்கி போய் அவனுக்கு பிறவாத தன்மை வந்து அடைந்து விட்டான் அவன். அதனால அந்த பிறவி பிணி நீங்கியது. அது பிணிகள்லேயே ரொம்ப கொடிய பிணி பிறவி பிணி. அப்படிப்பட்ட அந்த வன் பிணி, பிறவி பிணியும் நீங்கித்து ஜுரமும் நீங்கிது, அப்படி ரெண்டும் நீங்கினதுனால என்னுடைய வன் பிணி நீக்க வந்த, என்னுடைய கொடிய பிணிகளை நீக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம், அவருடைய திருஞான சம்பந்தருடைய பாதத்தை நன்னி, அதை அடைந்து நான் உய்ந்தேன் என்றான். அதை அடைந்து நான் உய்ந்து விட்டேன், இந்த இந்த வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் இந்த அபாயங்கள்ல தப்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். இது அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்ப நம்ம பதிகத்துக்குள்ள போவோம். இது ரொம்ப விசேஷமான பதிகம், பாராயணம் பண்ண வேண்டிய பதிகம். பதிகங்களில் நூற்றுக்கணக்கான பதிகங்கள் இருக்கு தேவாரத்தில். அவற்றுள் சில பதிகங்களுக்கு ரொம்ப சிறப்பான சிறப்பு கருதி சிறப்பு பெயர்லாம் உண்டு. இந்த மந்திரமாவது நீர் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு விசேஷமான பதிகம். பதிகங்களில் பலன் தரும் பதிகம் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் போடுவார். உனக்கு கை வலிக்கிறதா இந்த பதிகம் சொல்லு, வயது வயிற்று கோளாறா இந்த பதிகம் சொல்லு அப்படின்னு ஒரு அது மாதிரி. எல்லா பதிகத்துக்கும் பலன் உண்டு. எல்லா பதிகமும் இறைவனை போட்டிருக்கிற பதிகங்கள், இறைவனோட அருள் எதை பதிகத்தை பாடினாலும் இறைவன் அருள் கிடைக்கும். ஆனால் அதில் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில பதிகங்கள் கலெக்ஷன்லாம் கொடுத்துருக்கா. அது மாதிரி இந்த இதுக்கு ஜுரம் போனமா இது பாடு அப்படிங்கிறது, ஏன்னா இது நடந்தது அந்த வரலாற்று நிகழ்ச்சியில் ராஜாவுக்கு ஜுரம் போச்சு, இந்த பதிகத்தை பாடினார், அதனால் இந்த பதிகத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் அதை விட இன்னும் விசேஷம் என்னன்னாக்க, இது விபூதியை ரொம்ப சிறப்பிச்சு சொல்ற பதிகம். அதாவது இப்போ தேவாரத்தில் ருத்ராட்சத்துடைய பெருமையை சொல்ற மாதிரி ஒரு பதிகம் கிடையாது. பதிகத்தில் ருத்ராட்சம் அங்கங்கே ரெஃபரன்ஸ் வரும், ஆனால் ருத்ராட்சத்துக்காக ஒரு பதிகம்னு கிடையாது. ஆனால் பஞ்சாட்சரத்துக்காக பதிகங்கள் இருக்கு. நமசிவாய மந்திரத்தை சிறப்பிச்சு சொல்ற பதிகங்கள், முன்னாடி சொன்னேன் திருநாவுக்கரசர் பாடுறக்கா, திருஞான பாடுறக்கார், சுந்தர பாடுறக்கா, எல்லாரும் பாடுறக்கா, அது மாதிரி அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக திருநீறு, இந்த விபூதியை சிறப்பிச்சு பாடுற பதிகம் அது. அது விபூதி எவ்வளவு உயர்ந்த விஷயம் அப்படின்னு நமக்கு உணர்த்துற பதிகம் அது. இதுல நம்ம முன்னாடி அந்த ராஜாவுக்கு ஜுரம் போகிய போன நிகழ்ச்சியில பார்த்தோம். அந்த பெரிய புராண பாட்டுல முதல்ல சம்பந்தர் பதிகம் பாடி வலது பக்கம் தடவுறார், வலது பக்கம் ஜுரம் போறது. அப்புறம் ராஜா சமணர்களை தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தரை பார்த்து எனக்கு இடது பக்கத்துல ஜுரத்தை போக்குங்கன்னு வேண்டிக்கிறான். அப்போ அவர் இன்னும் பதிகம் பாடி இடது பகுதியில் தடவுறார். அப்படி நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சான்று மாதிரி இந்த பதிகத்துக்குள்ள நீங்கள் பார்த்தாலும்னா தெரியும், இந்த முதல் ஆறு பாட்டு கடைசி அடியில் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு முடியும். அடுத்த அஞ்சு பாட்டு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு போகும். ஏன் இந்த வித்தியாசம் வந்தது அப்படின்னாக்க, இவர் முதல்ல அந்த ஆறு பாட்டு பாடி இடது பக்கம் தடவி இருப்பார், வலது பக்கம் தடவி இருப்பார், அடுத்த அஞ்சு பாட்டு பாடி இடது பக்கம் தடவி இருப்பார் அப்படின்னு நம்ம ஊகிச்சுக்கலாம். இது இந்த பதிகம் இந்த சந்தம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு தெரியறதுக்காக. இந்த தானன தானன தானா தான் அண்ண தான் அண்ண தானா அப்படிங்கிற சந்தம். பெரும்பாலும் அந்த சந்தத்துல தான் போகும் இந்த பாட்டு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன், திரு ஆலவாயான் திருநீரே. இது முதல் பாட்டு. இது ரொம்ப அற்புதமான பாட்டு. பதிகம் முழுக்க தெரியாட்டாலும் முதல் பாட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மந்திரமாவது நீரு, மந்திரம்னாக்க முன்னாடி பார்த்துருக்கோம், எது நம்மளை காப்பு காக்குமோ அது மந்திரம், நினைப்பவரை காப்பது மந்திரம். அதனால மந்திரமாவது நீருனாக்க இது நமக்கு ரக்ஷை, நம்மை காப்பது இந்த திருநீர் அப்படின்னு ஒரு இதில் எடுத்துக்கலாம். இல்லைனாக்க மந்திரம்னாக வேதங்கள், வேத மந்திரங்கள் அப்படின்னா வேதமாவது நீர் அப்படின்னு பின்னாடி சொல்றார். மந்திரமாவது என்ன, மந்திரம்னா வேதம்னு எடுத்துன்னு வேதமாக இருப்பது நீர் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். வானவர் மேலது நீர், வானவர்னாக்க தேவர்கள், தேவர்களுடைய உடம்பு மேலே பூசிக்கிறதும் இந்த விபூதி தான் அப்படிங்கிறது. அதனால தேவர்களும் திருநீர் பூசி இறைவனை வழிபடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லை சுந்தரமாவது நீர், நமக்கு அழகு தருவது நீர், விபூதி தான் அழகு தரும் அப்படிங்கிறது. இல்லையா சுந்தரம்னா அழகு, சுந்தரமாவது நீர் நமக்கு அழகை தருவது நீர். இல்லைனாக்க ஏதாவது பவுடர் போட்டுக்கிறது, இப்போ சென்ட் போட்டுக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கிற அழகு படிச்சுக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நமக்கு எது உண்மையான அழகு தரும் அப்படின்னாக்க விபூதி பூசினா அது உண்மையான அழகு தரும் அப்படிங்கிற சம்பந்தர். சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், எல்லாராலையும் போற்றப்படுவது நீர், புகழப்படுவது நீர், போற்றப்படுவது நீர். இந்த விபூதியே எல்லா வேதங்கள் மந்திரங்கள் எல்லாம் புகழ்கின்றன. புகழப்படுவது விபூதி. தந்திரமாவது நீர், தந்திரம் அப்படின்னாக்க இன்னைக்கு தந்திரம் அப்படின்னாக்க ட்ரிக் அப்படின்னு ஒரு யுக்தி அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தான் தந்திரம்ங்கிறது வச்சுட்டு இருக்கோம். ஆனால் தந்திரம் அப்படின்னாக்க இதில் சொல்றது ஆகமங்களுக்கு தந்திரம்னு பேர். அப்படி ஆகமங்களில் சொல்லப்படுவது இந்த விபூதி அப்படிங்கிறார் உரையில கொடுக்குறார். தந்திரம்னா ஆகமம் அப்படின்னு. சமயத்தில் உள்ளது நீர், அதுதான் சமயம்னாக்க நம்மளுடைய சைவ சமயத்தில் உள்ளது நீர் அப்படி புரிஞ்சுக்கணும். இல்லையா சமயம்னாக்க இப்போ எல்லாம் சமயத்துக்கு வந்தால் சமயத்தில் உதவினு அப்படின்னா என்ன அர்த்தம், அது நேரம் காலம் அப்படிங்கிற ஒரு அதில் சமயம்னு வச்சுருக்கோம். ஆனால் சமயம்னாக்க சைவ சமயம், வைஷ்ணவ சமயம் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி சைவ சமயத்தில் உள்ளது நீர். அப்படி சைவ சமயத்தில் ரொம்ப சிறப்பான விஷயமாக போற்றப்படுவது விபூதி. இது எந்த விபூதி அப்படிங்கிறது பாடுறார். ஏன்னா அவர் இந்த ஆலவாய் கோயிலில் போய் சுவாமிகிட்ட உத்தரவாண்டி தானே வந்திருக்கார். இந்த அரண்மனைக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்தோம், சம்பந்தர் நேர திரு ஆலவாயில் மதுரையில் மீனாட்சி கோயிலுக்கு போய் சுந்தரேஸ்வரர்கிட்ட பதிகம் பாடி, இறைவா நான் சமணர்களோட வாதுக்கு போனோமா, உன்னுடைய திருவள்ளம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இறைவனுடைய உத்தரவு வாங்கிட்டு தான் வரார். அதனால் கோவிலேருந்து நேராக அரண்மனைக்கு வந்திருக்கார். அதனால் கோவிலேருந்து விபூதி கொண்டு வந்திருக்கார் அவர். அந்த விபூதியை தான் இப்போ இந்த ராஜா மேலே தடவ போகிறார். அந்த விபூதியை கையில் வச்சுட்டு இருக்கார். அதை தான் சொல்ல, செந்துவர் வாய் உமை பங்கன், திரு ஆலவாயான் திருநீரே. செந்துவர் வாய் உமை பங்கன், உமை பங்கன் நமக்கு தெரியும், உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவன் அர்த்தநாரீஸ்வரன் சிவபெருமான். அந்த உமை எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அவளுக்கு உமைக்கு அப்ஜெக்டிவ் தான் அந்த செந்துவர் வாய். செம் அப்படின்னாக்க சிவ, செம்மை சேப்பா இருக்கிறது. துவர் அப்படின்னா பவளம் கோரல். வாய் அப்படின்னா உதடு. செந்துவர் வாய்னா சிவந்த பவளம் போன்ற உதடுகளை உடைய உமாதேவியை ஒரு பங்கில் உடையவன் செந்துவர் வாய் உமை பங்கன். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் அவன் எங்க இருக்கான், திரு ஆலவாயில் இருக்கான். மதுரையில் இருக்கிற கோயிலுக்கு பேர் ஆலவாய். அந்த திரு ஆலவாயில் இருக்கிற சிவருமன் திரு ஆலவாயான், அவனுடைய திருநீரே அவனுடைய விபூதி. இந்த உமாதேவி ஒரு பங்களுடைய சிவருமான் திரு ஆலவாயில் இருக்கிற சொக்கநாத பெருமானுடைய விபூதியானது மந்திரமாவது. இந்த விபூதியே மந்திரம், இதுவே காப்பும், இதுவே இந்த விபூதி தான் தேவர்கள் உடம்புல பூசின்னு இருக்கா, இந்த விபூதி தான் நமக்கு அழகு தரும், இந்த விபூதி தான் எல்லாராலையும் புகழப்படுகின்றது, இந்த விபூதி தான் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த விபூதி தான் சைவ சமயத்தில் சிறப்பாக இருக்கு அப்படிலாம் சொல்லி, அப்படிப்பட்ட இந்த விபூதி அப்படின்னு இந்த விபூதியை புகழ்ந்து அதை அப்புறமா இந்த பதியத்தில் பாதி பாடினதுக்கப்புறம் ராஜாவோட உடம்புல வளர்ந்து பக்கம் தடவை போகிறார். இதுதான் அந்த முதல் பாட்டு. திருச்சிற்றம்பலம்.